காலை வணக்கம் நேர்களே. இன்று 2026 ஆண்டு பிப்ரவரி மாதம் 6 தேதி வெள்ளிக்கிழமை. தமிழிற்கு விசவாவசு வருடம் தை மாதம் 23 தேதி வெள்ளிக்கிழமை. இஸ்லாமியருக்கு ஹிஜ்ரி ஆண்டு 1447 ஷபான் மாதம் 18 நாள். வளர்ந்திருக்கும் இந்நன்னால் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு சங்கநாதத்தின் பிரதான இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் மெர்வின் கான்ஸ்டன்டைன். வழமை போல் இந்த நிகழ்ச்சியும் குரலமுதத்துடன் ஆரம்பிப்போம் நேர்களே. இன்றைய சிந்திக்கும் வேளை நிகழ்ச்சியில் திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 2 குறளினை கேட்க இருக்கின்றோம். அன்பின் முதிர்ச்சியே அருள். திருவள்ளுவர் தனித்துறவரம் பற்றி கூறவில்லை. இல்லறத்தின் தொடர்ச்சியே துறவரம். இல்லறத்தில் இருந்து செய்வதே அது. அவர் காலத்திலேயே புறச்சமய தாக்கங்கள் கூடுதலாகிவிட்டன. எனினும் அவற்றின் நட்கூறுகளை மட்டும் ஏற்று தமிழர் பண்பாட்டு வழி மரபையே அவர் எடுத்துரைக்கிறார். நல்ல நெறியில் ஆராய்ந்து அருளை கை கொள்க. ஏனெனில் பல்வேறு உயிரி தரும் நெறிகளை எல்லாம் ஆராய்ந்து தேடினாலும் அருளாகிய அறமே நீங்கா துணையாகும். நல்லாற்றான் நாடி அருள் ஆள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. பயணம் செய்வதென்றால் போகும் ஊர் போவதற்குரிய வழி ரெண்டும் தெரிய வேண்டும். பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டு இவற்றை தீர்மானிக்க கூடாது. மலையின் பாதையை பருவக்காற்று தீர்மானிக்கின்றது. நதியின் பாதையை இயற்கை தீர்மானிக்கிறது. நல்ல செல்வத்தின் பாதையை உழைப்பு தீர்மானிக்கிறது. வாழ்வின் பாதையை எது தீர்மானிக்கிறது? இதை அறியும் முன் வாழ்வின் முடிவில் நாம் சென்று சேர வேண்டிய ஊர் எது என்று தீர்மானம் செய்ய வேண்டும். பலர் இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை. அவர்கள் பேருந்தில் ஏறி உட்கார்ந்து கொண்டு நடத்துனர் எந்த ஊருக்கு போக வேண்டும் என்று கேட்டால், உந்து போகிற ஊருக்கு போகட்டும், நான் சும்மா மகிழ்ச்சியாய் போய்விட்டு திரும்புகிறேன் என்று சொல்லி அப்படியே திரும்பி வருபவர்களைப் போல மனம் போல வாழ்வார்கள். இறப்பார்கள், மீண்டும் வந்து பிறப்பார்கள். ஒரு பாத்திரம் நிறைந்து விட்டால் அதில் மேலும் தண்ணீர் ஊற்ற மாட்டோம். வாழ்வில் நிறைவு வந்துவிட்டால் மேலும் பிறவி வராது. எனவே நிறைநிலைதான் நாம் போக வேண்டிய இடம். நிறைவு எப்படி வரும்? சிறுதுளி பெருவெள்ளம், தண்ணீர் துளிகள் சேர்ந்தே வெள்ளமாகின்றன. அதுபோல் இனம் இனத்தோடு சேர வேண்டும். மனிதன் அறிவுத்தன்மை உடையவன், அவன் ஒரு பேரறிவோடு சேர வேண்டும். வேறுபாடு இல்லாத முறையில் யாவரையும் நட்பு ஆக்கி வாழுவதுடன் இறைநிலையை அடைய வேண்டும். அறத்தின் குறிக்கோளும் இதுதான். சமயங்கள் பலவாயினும் அவற்றின் குறிக்கோளும் இதுதான். அதற்கு வழி என்ன? கருணையுடன் பிறர் துன்பம் துடைத்து இன்பம் அளிக்க வேண்டும். சமய நெறிகளில் வாழ்வோருக்கும் கூட கருணையை கை கொண்டால்தான் நிறைநிலை இறைநிலை கிட்டம். நல்லாற்றான் நாடி அருளாள்க, பல்லாற்றான் தேரினும் அகுதே துணை. இன்றைய சிந்திக்கும் வழி நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டது திருக்குறளின் 25 அதிகாரமான அருளுடைமை என்னும் அதிகாரத்தின் 2 குறள். அதனைத் தொடர்ந்து வளமை போல் வாரந்தோறும் சங்கநாத நிகழ்ச்சியூடாக சிந்தனையை தூண்டும் குட்டி கதைகளை வழங்குகின்றார் நியூசிலாந்தின் திருமுருகன் ஆலய பிரதம குருக்களான ராதாகிருஷ்ண சர்மா, பரமேஸ்வர சர்மா குருக்கள் அவர்கள். இனிய காலை வணக்கம்
நேயர்கள் அனைவருக்கும். இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவருடனும் நச்சிந்தனை எனும் நிகழ்ச்சியில் இணைவது ஆனந்தமே. இறைவன் எமக்கு அளித்த பெரும் சக்தியாகிய நம் மனதின் சக்தியை கொண்டு நேர்மறையான எண்ணங்களுடன் வாழப்பழக இன்றைய நிகழ்ச்சியிலே முதலிலே ஒரு சிறிய கதை கூறி இறுதியில் கதையில் வரும் சிந்தனைகளை கேட்கலாம். நகரத்தில் வாழ்கின்ற எல்லோருக்குமே அங்கே காலநிலை மாற்றங்களுக்கு தக்கவாறு கிடைக்கும் ரோஜா மலர்களை பிடிக்கும். ஆனால் ஒரு பெண்ணுக்கோ ரோஜா மலர்கள் என்றாலே அலர்ஜி. ஒரு பூ அருகில் இருந்தாலே அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும், தும்மல் வரும், மிகவும் சிரமப்படுவார். அதனால் அவர் ரோஜா மலர்களுக்கு அருகில் செல்வதை தவிர்த்து வந்தார். இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் அவர் வேலை பார்க்கும் தளத்தில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொள்ள அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அவருக்கு ஒரே அதிர்ச்சி. ஒரு பெரிய மேசையில் நூற்றுக்கணக்கான ரோஜா மலர்களை கொண்டு வந்து வைத்து அலங்கரித்திருந்தார்கள். ஒரு பூவுக்கு அருகில் அமர்ந்தாலே என்னால் தாங்க இயலாது. இவ்வளவு பூக்களுக்கு மத்தியில் எப்படி இருந்து கூட்டத்தில் பங்கு பெற்றப் போகிறோமோ தெரியவில்லை என்று பயந்தார். ஆனால் வேறு வழியில்லாமல் அவருக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் சென்று அமர்ந்தார். பூக்களை பார்த்ததுமே அவருக்கு கண்களில் இருந்து நீர் வந்தது, தும்மலும் கூடவே வந்தது, முகமெல்லாம் சிவந்து விட்டது. கூட்டம் ஆரம்பிக்க முன்னர் பின்வரிசையில் இருந்த ஒருவர் எழுந்து வெளியில் செல்லும் வேளையில், இந்த பூக்களை பாருங்கள், நிஜமான பூக்கள் போலவே இருக்கின்றன என்று வியந்தபடி கூறிக்கொண்டே சென்றார். அப்பொழுதுதான் அந்த பெண்ணுக்கு அந்த பூக்கள் உண்மையான பூக்கள் அல்ல, எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை மலர்கள் என்று புரிந்தது. இப்பொழுது அந்த பெண், இந்த பூக்கள் எனக்கு எப்படி அலர்ஜியை ஏற்படுத்த முடியும் என்று யோசித்தார். அப்படி நினைத்த மறுவினாடியே அவருடைய அலர்ஜிக்குண்டான அத்தனை அறிகுறிகளும் மறைந்து விட்டன. ஆம் நேயர்களே, இதுதான் நமது மனம். இந்த மனத்தால் நோய்களை உருவாக்கவும் முடியும், குணப்படுத்தவும் முடியும், பிரச்சனையை உருவாக்கவும் முடியும், அதற்கு தீர்வையும் தர முடியும். எனவே நேர்மறை எண்ணங்களை மட்டுமின்றி மனதை நல்ல முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் மன வலிமையுடனும் வாழப் பழகுவோம். நன்றி, வணக்கம்.
அடுத்து சங்கநாதன் வானொலியில் இளந்தலைவர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு நியூசிலாந்தில் மட்டுமல்லாது மேலை தேசத்தில் இருந்தும் இதை கேட்டு பாராட்டுவது மட்டுமல்லாது தங்களது சிறார்களின் மனநிலை தமிழை பதிவு செய்து பங்குபற்றி வருகிறார்கள். அவர்களுக்கு நமது நன்றியும் பாராட்டுகளும்.
இன்றைய இளந்தலைவர் நிகழ்ச்சியினை ஆரம்பித்து வைக்க சமூக ஊடகத்தின் நன்மையும் தீமைகளும் என்பதனை பற்றி பேச வருகிறார் யருந்தன் நிஷாந்தன். நிஷாந்தன் இந்திராணி தம்பதியினரின் மகனான இவரது பதிவினை கேளுங்கள்.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் யருந்தன். இன்று நான் பேச போவது தலைப்பு, சமூக ஊடகத்தின் நன்மைகளும் தீமைகளும். முதலில் சமூக ஊடகம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். சமூக ஊடகம் என்றால் இணையதளங்கள் மற்றும் செயலிகள். உதாரணத்துக்கு யூடியூப், வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக். இப்போ உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தினமும் சமூக ஊடகம் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் இது வாழ்க்கையே ஒரு பகுதி ஆகிவிட்டது. சமூக ஊடகத்தின் நன்மைகள். முதலாவது, நாம் எங்கு இருந்தாலும் நண்பர்களும் குடும்பத்தாருடன் உடனடியாக தொடர்பு கொள்ளலாம். முன்பு கடிதம் எழுதினால் அது போக நாட்கள் இருக்கும். ஆனால் இப்போ ஒரு செய்தி அனுப்பினால் சில வினாடிகள் கிடைத்துவிடும். இரண்டாவது, கல்வியை சமூக ஊடகம் மிகவும் உதவுறது. பாரபிரச்சனை இருந்தால் யூடியூபில் விளக்கமா பார்க்க முடியும். கணிதம், தமிழ், வரலாறு போன பல பாடங்களை விளக்கமா படிக்க முடியும். மூன்றாவது, உலகத்தின் பல பகுதிகள் என்ன நடக்குது என்று உடனடியாக தெரிந்து கொள்ள முடியுது. நான்காவது, சில நேரங்கள் பொழுதுபோக்குக்கும் பயன்படுத்தலாம். பாடல்கள், கார்ட்டூன்ஸ், விளையாட்டுகள் எல்லாம் சமூக ஊடகத்தின் கிடைக்கிறது. சமூக ஊடகத்தின் தீமைகள். முதலாவது, சமூக ஊடகம் அதிக நேரம் செல்வழித்தால் படிப்பு கவனம் குறையும். மாணவர்கள் பாடம் படிக்காமல் அதிக நேரம் வீடியோக்கள் பார்த்தால் மதிப்பெண்கள் குறைந்து விடும். இரண்டாவது, சில நேரங்கள் பொய்யான தகவல்கள் கிடைக்கலாம். எல்லாம் உண்மை என்று நம்பிவிட முடியாது. மூன்றாவது, அதிக நேரம் தொலைபேசி பார்த்தால் கண்கள் வலிக்கும், நித்திரை குறையும். நாம் என்ன செய்ய வேண்டும்? சமூக ஊடகம் நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். படிப்புக்கும் விளையாட்டுகள் தரங்கள் வராமல் பார்க்க வேண்டும். பயனுள்ள நல்ல வீடியோங்களை, கல்விக்கு உதவும் வீடியோங்களை பார்க்க வேண்டும். மேலும் அம்மா அப்பா சொல்லு கேட்டு சமூக ஊடகத்தை பயன்படுத்த வேண்டும். முடிவா, சமூக ஊடகம் ஒரு நல்ல கருவி, ஆனால் அதை எப்படி பயன்படுத்துறோம் என்பது முக்கியம். நல்லதுக்கு பயன்படுத்தினால் அது நமக்கு நண்பன், தவறாக பயன்படுத்தினால் அது நமக்கு எதிரி. ஆகையால் நாம் புத்திசாலித்தனமாக பொறுப்போடு சமூக ஊடகம் பயன்படுத்த வேண்டும். நன்றி.
யருந்தன் நிஷாந்தனின் பதிவினை தொடர்ந்து வருவது செல்வி மிதுர்ஷா ரமேஷின் பதிவொன்று, சுவாமி விவேகானந்தரை பற்றியது.
சங்கநாத நேயர்களுக்கு வணக்கம். இளந்தளிருக்காக நான் ரமேஷ் மிதுர்ஷா. சுவாமி விவேகானந்தரின் கதைகள். பிரச்சனையை சரியான முறையில் அணுக கற்றுக்கொள். விவேகானந்தரிடம் குறுகிய மனப்பான்மை, எதிர்மறை கருத்துக்கள் ஆகியவை ஒருபோதும் இருந்ததில்லை. அவர் மற்றவர்களும் குறுகிய மனப்பான்மையை கைவிட்டு நடைமுறையில் நன்மை தரக்கூடிய செயல்களில் ஈடுபட வேண்டும், பரந்த மனப்பான்மையுடன் வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். ஒரு சமயம் கர்நாடக மாநிலத்தில் பெல்காம் என்ற இடத்தில் சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்தார். அப்போது அவருக்கு 29 வயது. அங்கு அவரை அறிஞர்கள், உயர் அதிகாரிகள், தெய்வ பக்தி உள்ளவர்கள், தெய்வ பக்தி இல்லாதவர்கள், பண்டிதர்கள், பாமரர்கள் என்ற சமுதாயத்தில் அனைத்து நிலைகளிலும் உள்ள பலர் சந்தித்து உரையாடினார்கள். அவ்விதம் விவேகானந்தரை சந்தித்து பேசுவதற்காக வந்தவர்களிடையில் அவ்வப்போது கருத்துரையாடல்கள் நடைபெற்றன. அந்த கருத்துரையாடலின் போது சிலர் நியாயமில்லாத ஏதேனும் ஒரு கருத்தை உறுதியாக பிடித்துக் கொண்டு, நான் பிடித்த முயலுக்கு 3 கால்கள் என்று முரட்டுத்தனமாக பேசினார்கள். சிலர் தங்கள் கருத்து தவறு என்று தெரிந்த பிறகும் அதுதான் சரி என்று விவாதம் செய்தார்கள். அவ்விதம் ஒரு முடிவுக்கும் வராமல் ஒரு நாள் மனம் போன போக்கில் சில பண்டிதர்கள் காரசாரமாக விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு படிப்பினை தரும் வகையில் சுவாமி விவேகானந்தர் பின்வரும் ஒரு கதையை கூறினார். ஓர் அரசன் தன் நாட்டை ஆட்சி செய்து வந்தான். திடீரென்று ஒரு நாள் அவனுடைய நாட்டை பக்கத்து நாட்டு அரசன் படையெடுத்து வந்து முற்றுகையிட்டான். உடனே அரசன் எல்லோரையும் அழைத்து, பகைவர்களின் படை விரைந்து வந்து கொண்டிருக்கின்றது, அவர்களை எப்படி எதிர்கொள்வது, இப்போது நான் என்ன செய்யலாம் என்று எல்லோரையும் ஆலோசனை கேட்டான். அங்கிருந்த பொறியியல் வல்லுநர்கள், நம் தலைநகரை சுற்றி பெரிய ஒரு மண் சுவர் எழுப்பி அதை சுற்றி ஓர் அகழி அமைக்க வேண்டும் என்றார்கள். தச்சர்களோ, மண் சுவர் பயனற்றது, மழை வந்தால் கரைந்துவிடும், எனவே மரத்தினால் சுவர் அமைக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட சக்கிலியர், இரண்டும் பயனற்றது, தோளினால் தலைநகரை சுற்றி சுவர் அமைப்பது போன்று பாதுகாப்பான வேறு எதுவும் இல்லை என்றனர். அப்போது கொல்லர்கள், நீங்கள் சொல்வது எதுவுமே சரியில்லை, இரும்பை போன்று ஒரு பாதுகாப்பை வேறு எதுனாலும் தர முடியாது, இரும்பினால் தான் மதிச்சுவரை கட்ட வேண்டும் என்று குக்குரலிட்டனர். அப்போது அங்கே வந்த சட்ட நிபுணர்கள், நாம் பகையரசனிடம், நீங்கள் இப்படி வலுவில் வந்து எங்கள் நாட்டின் மீது படையெடுப்பது முறையற்றது, இது சட்டத்திற்கு புறம்பானது, எதையும் சட்டபூர்வமாக அணுகுவதுதான் சிறப்பு, எனவே நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் வழங்கும் தீர்ப்பின்படி நீங்கள் நடப்பதுதான் நியாயமாகும் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும் என்று வாதிட்டார்கள். கடைசியாக அரசாங்க பூஜாரிகள் வந்தார்கள். அவர்கள் அதுவரையில் ஆலோசனை கூறிய எல்லோரையும் பார்த்து ஏளனமாக சிரித்தார்கள். அவர்கள், நீங்கள் சொல்வதெல்லாம் பைத்தியக்காரர்கள் மாதிரி இருக்கின்றது என கூறினார்கள். முதலில் நீங்கள் யாகம் செய்து தேவர்களை மகிழ்விக்க வேண்டும், அப்படி செய்தால் நம்மை யாராலும் வெல்ல முடியாது என்றார்கள். இதையெல்லாம் அவர்கள் நாட்டை பாதுகாப்பதற்கு பதிலாக வீண் வாக்குவாதத்திலும் வீண் சண்டையிடுவதிலுமே காலத்தை போக்கிவிட்டார்கள். இதற்குள் பகையரசன் புயல் போல் தன் படைகளுள் தலைநகருக்குள் புகுந்தான். அவன் எந்த எதிர்பார்ப்புமின்றி மிகவும் சுலபமாக தலைநகரை கைப்பற்றி அதை இடித்து தரைமட்டமாக்கினான். நம்மில் பலர் அப்படித்தான் நடந்து கொள்கின்றோம் என்று சுவாமி விவேகானந்தர் கதையை சொல்லி முடித்தார். உண்மை எது என்று நாம் சரியாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு மற்றவர்களுடன் கலந்துரையாடலில் ஈடுபடுவதுதான் நல்லது. ஆனால் தெரிந்தும் வேண்டுமென்றே வீண் வாக்குவாதங்களில் வீம்பு பேச்சுகளிலும் ஈடுபடுவது வரவேற்கத்தக்கதல்ல. ஒரு பிரச்சனை என்று வரும்போது அதை தீர்ப்பதற்கு ஆக்கப்பூர்வமாக ஒரு வழியை கண்டறிந்து செயல்படுவதில் பிரச்சனையை தீர்ப்பதுதான் வெற்றி பெறுவதாகும் மற்றும் அறிவுடையதும் ஆகும். இதற்கு மாறாக புரிந்து கொள்ளாமல் விவாதம் செய்வது திக்கு தெரியாத காட்டில் நுழைவது போன்று கொள்கை வரி அழிவுக்கு காரணமாக ஒருபோதும் அமையாது. ஆக்கப்பூர்வமாக எந்த நன்மையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்காமல் இருந்தால் எந்த ஒரு நன்மையும் தராது. நன்றி.
சங்கநாதத்தில் அடுத்து வருவது சமூக அறிவித்தல்கள்.
பூங்கா தமிழ் பாடசாலையின் அறிவித்தல். பூங்கா பாடசாலை மீண்டும் 15ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டு ஆரம்பமாகின்றது. இந்த ஆண்டுக்கான புதிய பதிவுகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலதிக விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் உமா 021-134-4304 அல்லது தர்ஷி 021-932-176. நன்றி. மாணவர்களிடையே தமிழ் கற்றலை ஊக்குவிக்க தமிழ் பயிற்சி பட்டறை. இந்த பயிற்சி பட்டறை மாணவர்களின் புலன்வழி கற்றலை, அதாவது கேட்டல், பேசுதல், வாசித்தல் ஆகியனவற்றை மேன்மைப்படுத்தவும், மாணவர்கள் தமிழை இலகுவாக கற்கவும், மேலும் தேர்வுகளுக்கு உதவியாகவும் அமையும். பூங்காவின் அனுசரணையுடன் நியூசிலாந்து தேர்வு சபையினால் நடாத்தப்படும் இப்பட்டறை நடைபெறும் காலம் மார்ச் மாதம் 1ஆம் திகதி 2026. நேரம் காலை 9 மணி அளவு. நடைபெறும் இடம் ஸ்காட்ஸ் ஹால், ரேஞ்ச் வியூ ரோட், மவுண்ட் ஆல்பர்ட், பூங்கா பாடசாலை நடைபெறும் மண்டபம். இப்பயிற்சி பட்டறையில் பங்கு பெற விரும்பும் சிறார்கள் மற்றும் பெற்றோர்கள் தங்களது பெயர்களை 22ஆம் திகதி பிப்ரவரி மாதம் 2026 முன்பாக பதிவு செய்யவும். மேலதிக தொடர்புகளுக்கு கௌரி சங்கர் 027-661-1886, தர்ஷி 021-932-176 மற்றும் உமா 021-134-4304. நன்றி.
மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் அன்பாறு எம்டபிள்யூர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட் விரைவாக ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 36 வருடகால அனுபவத்தை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோர்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமெயின் ரோட், கல்மூரல்,
லங்காரமேற்று. இலங்கை மற்றும் இந்தியாவிற்கான விசேட சேவைகள், குறைந்த கட்டணம், சிறந்த நாணய மாற்று வீதம், சிறந்த வாடிக்கையாளர் சேவை, இணையதளம் மூலமான பணம் பரிமாற்ற சேவைகள், உலகெங்கிலும் பாகத்தில் இருந்தும் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைகள், குறித்த நேரத்தில் பணம் பெற்றுக் கொள்ளக்கூடிய சேவைக்காக இப்பொழுதே அழையுங்கள். 027-461-4410. லங்கா ரமேஷ், இலக்கம் 541 சன்ரிங்கம் ரோட், சன்ரிங்கம்.
SPS மற்றும் MAS MAV உங்கள் வாகனங்களுக்கான திருத்த வேலைகளுக்கும், வாகன பேனல் அண்ட் பெயிண்டிங் வேலைகளுக்கும் மிக நேர்த்தியாகவும் உரிய நேரத்திலும் செய்து கொடுக்கிறார்கள். ஓக்லாந்தில் மனுக்கா டயன் பிளேயர்ஸ், இலக்கம் 9, ஓக்லாந்தில் சிறப்பு தொழிலகமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் SVS MAS MAV எந்த வேலைகளையும் ஒரே இடத்தில் பூர்த்தி செய்து தருகிறார்கள். கைதேர்ந்த அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வீரர்களின் மேற்பார்வையில் இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 021-176-1395. எந்த வகையான வாகனங்களையும் உரிய முறையில் திருத்தம் செய்து தருகிறார்கள். மறந்து விடாதீர்கள். SPS MAS MAV, இலக்கம் 9, மனுக்கா சிட்டி, ஆக்லாந்து.
சங்கநாதத்தில் தொடர்ந்து வருவது தமிழமுதம். இன்றைய தமிழமுதம் நிகழ்ச்சியினை தரவருகின்றார் திருச்சி சென்ட் ஜோசப் கல்லூரியின் முன்னாள் தமிழ்துறை பேராசிரியர் திரு சூசே அவர்கள். வணக்கம் ஐயா.
உலக தமிழ் உறவுகளே வணக்கம். செவ்வியல் கால இலக்கியங்கள் செவ்வியல் கால சொற்கள் இவை பல நேரங்களில் நம்மை வியப்பின் விளிம்புக்கு கொண்டு செல்வது செல்லுகின்றன. அந்த வகையில தமிழிலே செவ்வியல் காலத்தில் இருந்த தாவரங்களை பற்றிய ஒரு ஆய்விற்காக சில செய்திகளை புரட்டிய போது பல்வேறு வியப்பு தரக்கூடிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலி என்கிற ஒரு சொல் இருக்கிறது. கலி என்றால் தமிழிலே ஒலி என்கிற பொருள், ஆரவாரம் என்கிற பொருள். கல்யாணம் என்றால் ஆரவாரம். கல்யாணம் அப்படிங்கிற சொல்லிலேயே ரொம்ப நுட்பமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஆணம் என்றால் நேயம், அதே போல வலிமைங்கிற பொருள், செருக்குங்கிற பொருள், மன எழுச்சிங்கிற பொருள். இப்படி பல்வேறு சொற்கள், பல்வேறு பொருள்கள் அந்த சொல்லுக்கு இருக்கின்றன. பொதுவாக நாம் ஆரவாரம் தருகிற நிகழ்வு அப்படிங்கிற நிலையில தான் அந்த சொல்ல பார்க்கிறோம். அதெல்லாம் அது வடமொழியில கல்யாணம்னு சொல்லுகிற போது அது அங்கிருந்து வந்ததோ என்கிற எண்ணம் நம்மவர்களுக்கு இருக்கும். ஆனால் செம்மொழியில நாம் அதை நுணுக்கமாக பார்த்தோமேனால் ரொம்ப நுட்பமான சொல்லாக இருக்கிறது. ஆணங்கிறதுக்கு பற்றுக்கோடுன்னு ஒரு பொருள் இருக்கிறது. தலைவனுக்கும் தலைவிக்குமான பற்றுக்கோட்டை உருவாக்குகிற ஆரவாரம் மிகுந்த விழா என்று ஒரு பொருளை நாம் அங்கே சொல்ல முடியும். இப்படி இந்த கல்யாணம்ங்கிற சொல்லில் அந்த வேர்ச்சொல்லை வைத்துக்கொண்டே நாம் இந்த கலிங்கிற சொல்லுக்கு வருகிறோம். நீங்கள் பேச்சு வழக்கில் கூட கலிக்கம்பட்டிங்கிற ஊரெல்லாம் நான் பார்க்குறேன். கலிக்கம் அப்படின்னாவே கண்ணில் இடுகிற ஒரு மருந்து என்று தமிழ் தமிழ் அகர முதலி நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த களிமா அப்படிங்கிற ஒரு சொல்லை பார்த்தபோது தேமா தெரிகிறது, இனிமை மிகுந்த மாமரம் அப்படின்னு. அது என்ன களிமா அப்படிங்கிற சொல்லாக இருக்க முடியும்? ஒருவேளை குரானில் வருகிற அந்த ஓத்துங்கிற பொருளை களிமா, இறைவன் வகிக்கிற அந்த வேண்டுதல் என்கிற பொருளை இருக்குமோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த நிலையிலையும் அது நமக்கு அது பொருத்தமாக தெரியலை. அப்புறம் சரி, இந்த அகராதிகளை கொஞ்சம் பார்ப்போமே. புளிப்பு தருகிற மான் பலர் வந்து விளக்கம் தருகிற அது பொருத்தமாக இருக்குமா என்று பார்த்துவிட்டு அகராதியை பார்க்கிற போது நண்பர்களே, கலிகைன்னு ஒரு சொல் நமக்கு கிடைக்கிறது. கலிகைனா மல்லிகை செடிங்கிற பொருள் வருகிறது. ஒருவேளை களிமா என்பது மல்லிகை செடியோடு கூடிய மாவாக இருக்குமானு அதுவும் பொருள் பொருத்தமாக இல்லை. அப்புறம் கலிபின்னு ஒரு சொல் இருக்கிறது. திப்பிலி அப்படிங்கிற ஒரு பொருள் அந்த சொல்லுக்கு வருகிறது. அகரமுதலின் 255வது பக்கத்தில் அதை பார்க்க முடிகிறது. அப்புறம் கலிமால் அகம் என்கிற சொல், அது இந்த அகில் மரத்தை குறிப்பிடுகிறது. ஒருவேளை அந்த கலிமால் அகம்ங்கிறது தான் களிமா என்று கடைக்குறை விகாரமாக வந்திருக்கிறோமோ, களிமாங்கிற சொல் இந்த அகில் மரத்தை குறிக்குமோ என்று நாம் என்ன தோன்றுகிறது. அப்படியே இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் கலித்துருமம்ங்கிற ஒரு சொல்லு கிடைக்கிறது. அதுக்கு தாண்டி மரம் என்கிற பொருள் இருக்கிறது. அப்போ இரண்டு எழுத்துக்களான கலிங்கிற சொல்லுக்கு அகில் மரம், திப்பிலி, தாண்டி மரம், அதோடு அது நிற்கிறதா வன்னிமரங்கிற ஒரு சொல்லு பொருளை தருகிற கலிசம் அப்படிங்கிற ஒரு சொல்லு இருக்கிறது. அப்போது இந்த மல்லிகை செடி மாதிரி இந்த வன்னிமங்கரம்ங்கிற பொருளையும் நம்ம அங்கே பார்க்குறோம் கலிசம்ங்கிற சொல்லில். சரி, கலிங்கம்னு சொல்லுருக்கே பெரும்பாலும் கலிங்கம்னா கலிங்க நாட்டை குறிக்குமே, கலிங்கத்திலேருந்து வந்த ஆடை கலிங்கம் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நண்பர்களே, செவியல் கால இலக்கியங்களில் வெண்பாலை மரம், வெட்பாலை மரம் என்கிற பொருள் இந்த கலிங்கத்துக்கு இருக்கிறது. மிளகுன்னு ஒரு பொருள் இருக்கிறது, துமட்டிக்காயின்னு ஒரு பொருள் இருக்கிறது. ஆகையினால நாம் பெரிய அறிஞர்கள் கூட கலிங்கம் அப்படின்னா அது ஒடிசாவை குறிக்கும்னு நினைப்போமே தவிர செவியல் காலத்தில். அப்போ செவியல் கால சொற்பயன்பாடும் பிற்கால சொற்பயன்பாடும் பெருத்த மாறுதலை தருகின்றன. அதே போல இந்த அத்திமரத்துக்கே கலிமோகனம்ங்கிற ஒரு சொல்லு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கிறது நண்பர்களே, கலிலம்னு ஒரு சொல்ல பார்க்கறேன், செந்நீருங்கிற ஒரு பொருள் தருகிறது. அப்ப சிவந்த நிறத்துல இருக்கிற அந்த நிறம்ங்கிற பொருளையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த கலினம்ங்கிற சொல்லு கூட வன்னிமரம், கலினிங்கிற சொல்லு திப்பிலி, கலினைனா மிளகு, கொள்ளு. அப்போ இந்த இரண்டு எழுத்துக்களாலான கலிங்கிற சொல்லோடு இந்த கலினை, கலினி, கலிங்கம் எத்தனை சொற்களை நாம் நுட்பமாக கவனிக்கிறோம். அப்போ இந்த இரண்டு சொற்கள் எந்த அளவு இந்த பயன்பாட்டில் இருந்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆகையினால நாம இந்த கலி என்கிற இந்த இரண்டு எழுத்துக்களான ஒரு சொல் இருக்கிறதே அந்த செவியல் கால பயன்பாடு, யூசேஜ் ஆஃப் கிளாசிக்கல் பீரியட் என்பது இருக்கிறதே அது வந்து காம்பரரி பீரியட் தமிழ், 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இல்லை. அது மட்டும் இல்ல, அப்போதே 20க்கு மேற்பட்ட பயன்பாட்டில் ஒரு சொல் இருந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது நாம் ரொம்ப வியந்து நிற்கிறோம். அப்போ வெட்ட வெட்ட அல்ல அல்ல தமிழ் சொல் இருக்கிறதே, செவியல் கால தமிழ் இருக்கிறதே, நமக்கு புதிய புதிய பொருண்மைகளை தருவதை பார்க்கிறோம். ஒரு தாவர பெயர் அது எத்தனை பொருள்களை, இந்த கலிங்கிற சொல்லல, திப்பிலி, அகில், தாண்டி மரம், வன்னி மரம், மல்லிகை செடி, வெட்பாலை மரம், மிளகு, துமட்டிக்காய், எவ்வளவு நுட்பம். இதுக்கிடையில கலினா தழைத்திருத்தல்ங்கிற ஒரு பொருளும் ஒரு பண்பு பெயராக வருவதையும் நம்ம பார்க்கிறோம். ஒட்டுமொத்தத்தில் இந்த செவியல் கால தமிழ் நமக்கு பல்வேறு நுட்பங்களை தருகிறது. நாம் இது போன்ற செவியல் கால சுவையை சுவைப்போம். நன்றி.
அடுத்து வரும் பாடலுடன் இவ்வாறு சங்கநாதம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு சங்கநாதம் நிகழ்ச்சியில் வானலைகள் வந்து கலக்கும் வரை சங்கநாதத்தின் இணைப்பாளர் திரு அற்புத சிங்கத்துடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறும் நான் மர்வின் கான்ஸ்டன்டைன். வணக்கம் அன்பு நேயர்களே.
இந்த பத்து பாட்டு இசை கூட்டும் தேடுதே, முத்தமிழ முதம் மட்டி போடுதே, நம் சித்தத்தில் செந்தமிழ் மெட்டு போடுதே, குறுந்தொகை கொண்டு வாசம் வீசுதே, நற்றினை நட்பை தேசம் பேசுதே, ஐங்குறு நூறு ஐயம் தீர்க்குதே, ஒரு மையல் கொண்டு மெல்ல பார்க்குதே, பதிற்று பத்து பவளம் போல மின்ன என் பரிபாடல் பண் கொண்டு மெல்ல துள்ள, கலித்தொகை காதலை சொல்லி செல்ல, ஒரு கவிதை மழையில் நெஞ்சம் நனையவில்ல,
இந்த பத்து பாட்டு இசை கூட்டும் தேடுதே, முத்தமிழம் முதல் மட்டி போடுதே, நம் சித்தத்தில் செந்தமிழ் மெட்டு போடுதே.
படை முன்னின்று காக்கும் பொருளராற்றுப்படை புகழை சேர்க்கும்,
எட்டு தொகையனை கட்டி போடுதே, இந்த பத்து பாட்டு இசை கூட்டும் தேடுதே, முத்தமிழ முதல் மட்டி போடுதே, சித்தத்தில் செந்தமிழ் வெட்டு போடுதே. மதுரை காஞ்சியும் நம் நெடுநல்வாடை பயனில் நினையும் கவிதை நெஞ்சமே,
எட்டு தொகையனை கட்டி போடுதே, இந்த பத்து பாட்டு இசை கூட்டும் கேடுதே.